கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துக்கள். சோ, மீண்டும் இந்த ஒரு பரிசுத்தமான கூடையில் உங்கள் எல்லாரையும் முகமுகமாக சந்திக்க, மேலும் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொள்ள தேவன் இந்த நாளில் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். சோருக்காக முதலாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கர்த்தர் மூலமாய் நன்றிகள் நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுடைய பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஸோ, இன்றைக்கு நம்ம பார்க்குற பாடம் கண்டிப்பாக நீங்க கடந்த நாட்களில் தியானித்திருக்கலாம். நிச்சயமாக சகோதரர் மூலமாக உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். இருந்தாலும் கூட ஸோ, இந்த ஒரு பாடம் ஏற்கனவே நம்முடைய நம்ம இருக்கிற சிந்தனைகளை மீண்டும் சுத்திகரித்து இன்னும் அது என்ன ஆகணும், பொதுவாக ஒரு விளக்கு எறியணும்னா என்ன பண்ணும், நல்லா எறியணும்னா ஸோ அதை வேண்டாதெல்லாம் கட் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் அதை அந்த தீண்டி விடுற வேலை செய்யணும் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப ஏற்கனவே நம்ம இந்த ஒரு பஸ்காவி நாட்களில் நிச்சயமாக நமக்கு, அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நேரெடுக்கிற அனுபவங்கள் குறித்து நாம் அநேகம் கேட்டிருப்போம். பொதுவாக பஸ்கா நாட்கள்ல சொல்லும் போது என்ன மாதிரியான அனுபவங்கள் நாம் பெற்றுக்கொள்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, பஸ்காவுக்கான அதாவது சுத்திகரிப்பு செய்யறது பத்தி நம்ம ஆரம்ப நாட்கள்ல கேட்டிருப்போம். ஏன்னா ஒரு பஸ்கா நம்ம அனுசரிக்கிறோம்னா கண்டிப்பாக அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகள் நமக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்க பஸ்கா கொண்டாடணும், ஆனா கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் கண்டிப்பா செய்யணும். என்ன கண்டிஷன், என்ன நிபந்தனை பார்க்கிறோம், நிபந்தனை என்ன நிபந்தனை, அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை ஆமா உங்ககிட்ட இருக்கிற எப்பப்பட்ட புளிப்பா இருந்தாலும் அந்த புளிப்பு நீங்க எடுத்து போடுங்க முதல்ல. ஏன்னா இந்த பஸ்கா கொண்டாடுறதுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கட்டளை கொடுத்த போது அங்க தேவன் அந்த கட்டளை எல்லாம் கொடுத்துட்டே வந்த பிற்பாடு கடைசியா ஒரு நிபந்தனை வைக்கிறார். சோ அது என்ன நிபந்தனைனா, நீங்க இந்த பஸ்கா கொண்டாடணும், ஆடு அடிக்கணும், அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள்லாம் பூசணும், அதனுடைய மாம்சத்தை புசிக்கணும், அப்பம் சாப்பிடணும், கசப்பான கீரையை சாப்பிடணும், இதெல்லாம் சொல்றார். ஆனா இது எல்லாமே செய்யறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஒரு விஷயம் செய்யணும், என்னன்னா உங்களுடைய வீடுகளில் எந்த ஒரு புளிப்பும் இருக்கவே கூடாது, அது முதல்ல நீங்க கிளீன் பண்ணி வெளியே எடுத்து போட்டுருணும். அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், அப்படி ஒரு வேலை தெரியாம ஒரு புளிப்பு அந்த வீட்டுக்குள்ள இருந்துருச்சுன்னா அங்க என்ன நடக்கும் சொல்றாரு, என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. யாத்திராகமம் 12 அதிகாரம் 15 வசனம், ரொம்ப கடுமையான ஒரு கட்டளை. ஆனா நமக்கு இந்த ஒரு கட்டளை அவங்க வருஷம் செய்துட்டாங்களா நமக்கு தெரியாது. இதை இன்னைக்கு கூட செய்யறாங்களா நமக்கு கண்டிப்பாக தெரியாது. இது நம்முடைய ஏழாம் தூதன் கிட்ட ஒருத்தர் இந்த கேள்வி கேட்கிறார். எகிப்தில் இருக்கும் போது கொடுத்த கட்டளை இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலர்கள் அவங்க செய்துட்டு வராங்களான்னு கேட்கும் போது அவரு சொன்ன வார்த்தை, ஒருவேளை இங்க ஒரு யூதன் இருந்தா நான் கரெக்டா அவர்கிட்ட கேட்டு சொல்லுவேன், ஆனா இப்ப யூதன் யாரும் இல்ல. ஒருவேளை இன்னைக்கு இஸ்ரேல் அந்த மாதிரி செய்யறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா வேதத்தின் படி பார்க்கும்போது கண்டிப்பா எகிப்தில் இருக்கும்போது அவங்க செய்தாங்க, அது வேணா எனக்கு உறுதியா தெரியும் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப இன்னைக்கு அந்த சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஆனா கட்டளை என்னன்னா, கண்டிப்பா அவங்க அந்த நாட்கள் இல்ல, அவங்க பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கிற எந்த புளிப்பா இருந்தாலும் அதை வெளியே நீக்கி போடணும். ஒருவேளை அதை நீக்கி போடலன்னா நிச்சயமா அந்த ஆத்துமா, அதாவது அந்த மனுஷன், அவங்க இஸ்ரேலர் இருந்தாலும் சரி அல்லது புறஜாதியா கூட அவங்க வீட்டுல வேலைக்காரக்கா இருந்துட்டாலும் சரி, வேற எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க என்ன ஆயிடுவாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த தண்டனை சேரும். அதுதான் கட்டளையா கொடுத்திருந்தாங்க. ரொம்ப முக்கியம் அது. அப்ப அந்த புளிப்புங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, புளிப்பு எது குறிக்கும், புளிப்பு எதனுடைய அடையாளம், பாவத்தினுடைய அடையாளம். ஆனா அந்த விசேஷமா அந்த வார்த்தைகள் கொடுக்கிறாரு இல்லையா, பாவம் தான், ஆனா அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா பாவத்துல ரொம்ப விசேஷம், துர்க்குணம், பொல்லாப்பு, சோ இப்படிப்பட்ட அந்த லிஸ்ட் அங்க கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சுருக்கி அங்க கொடுத்துட்டார். அப்ப இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி போயிடுது. அப்ப அந்த பாவம் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் விரிவா பாக்கணும்னு நம்ம இங்க போயிடலாம். கலாத்தியருக்கு அங்க போயிட்டோம்னா மாம்சத்தினுடைய கிரியை நம்ம அங்க போய் பார்த்தோம்னா தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப இதுதான் புளிப்பான விஷயங்கள் நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்ப இந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளிடத்துல இருக்கவே கூடாது. அப்ப இது ஆரம்ப நாட்கள்ல நம்ம பஸ்கா அதாவது புதுசா வந்திருக்கும் போது கண்டிப்பா தேவன் மூலமாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம். சோ அடுத்ததாக பார்க்கும்போது இப்ப சகோதர சமப்படி சோதனைகள் நம்ம வந்து பாக்குறோம். நிச்சயமா இந்த பஸ்காவை நாட்களில நம்ம எவ்வளவு தேறி இருக்கிறோமோ இன்னைக்கு வசனம் கூட ரொம்ப அருமையான அந்த மன்னா நம்ம பாக்குறோம். சோ நம்முடைய பாடம் கூட இந்த மன்னானுடைய கரு தான், இந்த கருப்பொருள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த சோதனை நாட்கள் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பஸ்காவை நாட்களில கண்டிப்பாக நம்ம எவ்வளவு தேறி இருக்கிறோமோ அந்த தேறின் அளவுக்கு தக்கதாக அவங்க அவங்களுக்கு உரிய சோதனை அங்க இருக்கும். நம்ம வந்து அதனுடைய ஆழம் அதனுடைய வீரியம் அந்தந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்க போறது இல்லை. சோ அந்த வளர்ச்சி நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களை அதை எதிர்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. சோ இது குறித்து நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் கொண்டு வரணும்னா நம்முடைய கர்த்தர் அப்போஸ்தலர் பேதுரு கிட்ட அங்க ஒரு வார்த்தை சொல்றார். சோ பேதுருவே நீ இப்போ ரொம்ப எப்படி இருக்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற, ரொம்ப வைராக்கியமா இருக்கிற, ஆனா ஒரு காலம் வரும் உன்னுடைய இடுப்புல இருக்கிற வேஷ்டி கூட உன்னால கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ அனுமதிக்கப்படுவாய். ஏன்னா சாத்தான் உங்களை என்ன பண்ற, என்ன அனுமதி வாங்கிட்டான், சுளக்கினால புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி வாங்கிட்டான். கண்டிப்பா இன்னைக்கு அந்த அனுபவங்கள் நம்ம கூட கடந்த நாட்கள்ல பெற்றிருப்போம். நிச்சயமாக அது இருக்கும், நம்ம அதை கடந்து வந்திருக்கணும். ஒருவேளை அந்த ஒரு வளர்ச்சி நிலையை நாம் அடைஞ்சிருந்தோம்னா அந்த அனுபவத்துக்குள்ள போய்தான் ஆகணும். போகாம அடுத்த ஒரு நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து பாக்கணும். சோ இவ்வளவு தான் இந்த ஒரு பஸ்கா நாள்ல நமக்கு நேரிடுகிற சோதனையான்னு சொல்லும் போது அது மாத்திரம் இல்ல. சோ இன்னும் கொஞ்சம் நம்ம காலம் கடந்து போகும் போது நம்முடைய ரட்சிப்பு இன்னும் அதிகமாக நெருங்கும் போது, சோ அந்த காலம் குறுக்கும் போது இன்னும் வேறு வகையான அனுபவங்களுக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. கண்டிப்பாக நம்ம அனுபவித்தே தீரணும். கண்டிப்பா அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள ஒருவேளை நம்ம அனுமதிக்கப்பட்டிருந்தோம்னா நாம் நிச்சயத்துக் கொள்ளலாம். நம்ம நம்முடைய ரட்சிப்பு என்னாயிட்டு இருக்கிறோம், நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் கண்டிப்பா. சோ அந்த உறுதி தேவன் நமக்கு கொடுக்கிறார். சோ அந்த விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்ப இந்த ஒரு அனுபவங்கள் குள்ள போகும் போது சோ இது ஆதார வசனம் நம்ம இப்ப வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5 அவ்வளவுதான். சோ இங்க அப்போஸ்தல் பவுல் இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிட்டு கடைசி அங்க அந்த விஷயங்களுக்கு கடைசி அவர் என்ன சொல்லி முடிச்சிட்டாருன்னா கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்க கடவுள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை சொல்லும் போது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன சிந்தை இருந்துச்சு, பிதாவினுடைய சித்தம் செய்யணும் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வசனத்துல இருந்து வாசிக்கலாங்களா, ஒரு 2 முன்னாடி இருந்து வாசிக்கலாம். நீங்க பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தை மாத்திரம் மட்டும் நீங்க படிக்கலாம். அவன் அப்படின்னு சொல்லும் போது அதுல யாரு கூட வந்துடுறாங்க, இந்த சைடுல இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, இந்த சைடுல இருக்கிறவங்களையும் சொல்றாரு. அப்ப ஒட்டுமொத்தமா சொல்றார், ஒரு எக்லிஸ்டாவில் இருக்கிற ஒட்டுமொத்த அங்கங்கள் பத்தி சொல்றார், சகோதரர்களாகட்டும் சரி சகோதரிகளாகட்டும் சரி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அங்க சொல்ற. சோ அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் என்ன பண்ணோம், நோக்குவானாக சொல்லும் போது அங்க என்ன விஷயம் செய்ய வைக்கிறார், நோக்குவானாக அப்படின்னு என்ன அர்த்தம், நோக்குறதுனா பாக்குறது. அப்ப அதோட முடிஞ்சிச்சா இல்ல, பாக்குறது மாத்திரம் இல்ல அடுத்தது அதை எப்படி பார்க்கணும், அதுதான் கர்த்தர் செய்து காட்டிருக்கிறார் நமக்கு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம இப்ப கவனிக்க போறோம். அப்ப இது வரைக்கும் சோதனைகள் பரிசுத்தமாக்குதல் இது குறிச்சே நம்ம பார்த்திருக்கிறோம். அதே சமயத்துல இன்னும் சில மேலான ஆலோசனைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை கண்டிப்பா யாருக்குள்ள இருக்கணும், நமக்குள்ளயும் அங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அவருக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவருக்காக மாத்திரம் எதையுமே அவர் பார்க்கவே இல்லை, அவருடைய ரட்சிப்பு மாத்திரம் நிறைவேறத பத்தி அவரு பார்க்கவே இல்லை. மாறாக அவர் வந்ததனுடைய நோக்கமே எதுக்காகத்தான், அவருடைய ரட்சிப்பை நிறைவேற்றுறதுக்காகவா இல்ல, அது ஒரு பகுதி இருக்குது கண்டிப்பா, அவருடைய ரட்சிப்பும் அதுல நிறைவேறணும் நிச்சயமா, அது நிறைவேறினாதான் மத்தது எல்லாமே இருக்குது கண்டிப்பா, அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா அவருடைய தலையாய நோக்கம் இங்க வந்தது நம்ம பாக்குறோம், இந்த உலக ஜனங்களுக்கு மீட்கும் பொருளாக தன்னை அங்க கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனா அது மாத்திரமே அவர் பார்க்கல, மாறாக்க இன்னும் வேற சிந்தனைகள், ரொம்ப முக்கியமான சிந்தனைகள் அங்க அவருக்குள்ள இருந்துச்சு. அப்ப இந்த சிந்தனைகள் நம்ம அவருடைய 3 வருஷம் வாழ்க்கையில இருந்ததை ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அப்ப இந்த 3 வருஷம் வாழ்க்கையில இருந்ததை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல, மாறாக அந்த கடைசி நாட்களில அந்த 1 வார கால அளவுல அவருக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனை இருந்துச்சு, அதுதான் இன்னைக்கு நாம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போறோம். அதுலயும் ரொம்ப முக்கியமா நம்ம எதை எடுத்துக்கொள்ள போறோம்னா, சிலுவை மரணம், கெத்செமனேல இருந்து அவரு கல்வாரிக்கு போற வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதுல இன்னும் விசேஷமா எதுல நம்ம எடுக்க போறோம்னா, அந்த அரண்மனையை விட்டு அவர் வெளியே போறதுல இருந்து அவரு சிலுவையில மறிக்கிற வரைக்கும் இருக்கிற பகுதிகள். சோ அது மாத்திரம் இன்னைக்கு நம்முடைய தியானமாக இருக்குது, நம்ம கண்டிப்பா அது மாத்திரம் இன்னைக்கு பார்க்கலாம், ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ நமக்கு பொதுவா இந்த பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் நீங்க படம் பார்த்திருப்பீங்க இல்லையா, மெஜாரிட்டி நம்ம பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஒருவேளை வாய்ப்பு இல்லைன்னா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நமக்கு சில அதாவது கர்த்தருடைய அந்த பாடுகளை கொஞ்சம் நம்ம கண் முன்னாடி நிறுத்தி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுல. சோ அதுல 20% அவங்க கர்த்தர் எப்படிப்பட்ட அனுபவங்கள் அங்க வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க, அவங்க 20% அவ்வளவுதான், அது 20% மீதி 80% எப்படி இருக்கும் நம்ம கற்பனை கொஞ்சம் கண் முன்னாடி நிறுத்தி பார்க்கலாம் அது எப்படி இருக்கும் சொல்லிட்டு. அப்ப அந்த 20% நிச்சயமாக நமக்கு இந்த நாட்களில அந்த ஒரு சிந்தைக்குள்ள வளர்றதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும், முடிந்தால் நீங்க கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. அப்ப அந்த ஒரு பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் அந்த படம் நம்ம பார்க்கும் போது அது எதிலிருந்து தான் அவருடைய வாழ்க்கை பகுதியை வெளிப்படுத்துறாங்க, கெத்செமனே அனுபவத்திலிருந்து தான் கொண்டு வராங்க, அதுல இருந்து அந்த சிலுவை மரணம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அந்த கெத்செமனே அனுபவத்திலிருந்து நம்ம பார்க்கும் போது பொதுவா அவர் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட பிற்பாடு தான், அதாவது அது வரைக்கும் அவருக்கு அவருடைய சிந்தையில பெரிய பாடுகள் இருந்துச்சு, அதுக்கு பிற்பாடு இப்ப அரண்மனைக்கு வந்த பிற்பாடு அங்க சில சம்பாஷணைகள் தீர்ப்புகள் அதெல்லாம் நடந்து புரிச்ச பிற்பாடு, சோ அதுல அவருக்கு சரீர பிரகாரமும் கூட சில அனுபவங்களை அவர் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு படத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த சவுக்குல போட்டு அடிக்கிறாங்க, அந்த சவுக்கு எப்படி எப்படி இருக்கும் இல்லையா, பாத்திருக்கீங்க இல்லையா, சாதாரண சவுக்கு மாதிரி இல்ல, மிலாட்ரு இல்லையா, மிலாட். சோ அது என்னன்னா அதனுடைய முடிவுல அந்த சவுக்கினுடைய முடிவுல கொக்கி கொக்கியா அப்படி இருக்கும், அந்த ஃபோக்ஸ் இருக்கும், அடிச்சடுக்கும் போது அது என்ன பண்ணும், எங்க விழுகுதோ அங்க அப்படி அடிக்கும் போது தெரியாது, ஆனா இழுக்கும் போது என்ன ஆயிடும், அப்படியே அந்த சதை அப்படி மாட்டிட்டு இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு அப்படி வந்துடும். சோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, அவருடைய சரீரத்தை அத ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதும் போது அதை எப்படி எழுதுறாருன்னா, அவருடைய சரீரத்துல சதைகள் காயப்படாத இடம் எங்கேயுமே இல்லை அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த சதைகள் எல்லாம் அப்படி தொங்கிட்டு எலும்புகள் தெரியும் ஒண்ணுமோ அந்த அளவுக்கு அவரு அங்க அடி வாங்கிட்டு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது எப்படி, அது நமக்கு ஒருத்தர் அது உணர வேண்டிய விஷயம், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் அந்த அந்த சம்பவம் மாத்திரம். அப்ப அந்த சரீரத்துல அவர் வாங்கின அந்த அடிகள் சாதாரண அடிகள் கிடையாது, ஆனா எலும்புகள் எங்கேயுமே முறிக்கப்படல, மாறாக அங்க அந்த சதை பகுதிகள் எல்லாமே அப்படியே பிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். ரத்தம் சதை நரம்பு எல்லாம் பிச்சுக்கிட்டு அப்படியே ரத்த கோலமாக அங்க சதைகளை தொங்கப்பட்டு அப்படி இருக்குது, அவ்வளவு அலங்கோலமான ஒரு நிலையை நம்ம வந்து பார்க்கணும், அவ்வளவு கஷ்டம் அங்க சரீரத்துல கூட அவருக்கு இருந்துச்சு நம்ம வந்து பார்க்கணும். பொதுவா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான சூழ்நிலை ஒருவேளை இவ்வளவு சூழ்நிலை கண்டிப்பா நமக்கு தேவன் அனுமதிக்கிறது இல்ல நிச்சயமா, ஆனா கண்டிப்பா இதற்கு ஈக்குவலா நமக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்ல நம்முடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள் நம்ம கண்டிப்பா வாங்கணும், அது சிந்தையாக இருக்கட்டும் அல்லது சரீரமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்ம வாங்கி ஆகணும், அது ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி எங்க தேவன் அவருடைய இறக்கத்துல நமக்கு அனுமதிக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சாதாரணமா இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இருக்கும் போது அநேக பாடுகள் மத்தியில நம்ம நடந்து செல்ல வேண்டியது இருக்குது. அப்ப இந்த பாடுகள் மத்தியில நம்ம சகோதரர்களை நம்ம நோக்கி பார்க்கும் போது நமக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுறோம். இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு நடந்த ஒரு அனுபவங்கள், சோ அப்பதான் எந்த ஒரு அனுபவங்கள் அது எப்படி இருக்கும் நம்ம கொஞ்சம் யோசிக்க முடிஞ்சிச்சு. அந்த அனுபவங்கள் என்னன்னா, நமக்கு வேலை செய்யற இடத்துல ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப ப்ரெஷர்னா அவ்வளவு வேலை பொலவு ஆயிடுச்சு. சோ அந்த வேலை பொலவுக்கு மத்தியில சகோதரர்கள் அவங்க சில விஷயத்துக்காக போன் பண்ணி நமக்கு கேட்கும் போது நம்மளால சரியான ஒரு ஆலோசனை கொடுக்க முடியல. அதே சமயத்துல அவங்க கிட்ட சரியா கூட நம்மளால பேச முடியறதில்ல. அப்போ நான் வேலையெல்லாம் முடிச்சு பிற்பாடு கொஞ்சம் யோசிச்சோம், இந்த வேலையே எதுக்காக, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையே யாருக்காக, யாருக்காக, இந்த உலகத்தினுடைய பாடுகளுக்காக கிடையாது, இந்த வயிற்று பொழப்புக்காக கிடையாது. சோ அதுக்காகத்தான் அனுமதிச்சிருக்கிறார். ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் நமக்கு கொண்டு வந்து வைக்கணும், அதைத்தான் முன்னாடி வந்து வைக்கணும். சோ இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பாடுகள் வச்சுக்கிட்டு சகோதரர்களாக நம்ம கொஞ்சம் ஒதுக்குறது எந்த விதத்திலுமே அங்க நியாயமே இல்லை. அது கண்டிப்பா நம்ம அன்னைக்கு உணர்ந்தோம் அந்த விஷயம். அப்ப சாதாரணமான ஒரு உலக வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் நம்மள என்ன பண்ணிடுது, நம்ம சகோதரர்கள் மேல அக்கறை செலுத்த முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளிடுது. ஆனா யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய நிலைமை இந்த நிலைமையில அவர் இருக்கும் போது பொதுவா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். நிச்சயமா வேற ஒரு சிந்தனைக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. முழுக்க முழுக்க நம்மை பற்றி, நம்ம பாடுகள் பற்றி, சோ இதுதான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய நிலை அங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அங்க இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். ஒரு மூன்று விதமான சூழ்நிலைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு மேலோட்டமான ஒரு பாடம் தான். ஆனா நிச்சயமா நம்ம சிந்தனையில இருக்க வேண்டிய ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அதே சமயத்துல அது இந்த பஸ்காவி நாட்கள் மாத்திரம் இல்ல, ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருப்போம், நம்முடைய முடிவு பரியந்தமும் மரண பரியந்தமும் நம்ம சிந்தையில இருக்க வேண்டிய தலையாய ஒரு சிந்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல கர்த்தர் அந்த அரண்மனையை விட்டு, அதாவது அட்டிகள் வாங்கிட்டு, இப்ப அவர் மேல என்ன பண்றாங்க, ஒரு வஸ்திரம் போட்டு அங்க மூடிடுறாங்க. அது எல்லாம் அந்த காயங்கள் எல்லாம் அப்படி போட்டு மேல ஒரு அங்கியை போட்டது மூலமா அந்த காயம் விளை தெரியல. ஆனா அந்த காயத்தினுடைய பிழை பிரதி பிழைப்பு என்ன ஆயிட்டு இருக்கேன், அந்த அங்கிகள் அப்படியே நிலைச்சு, அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கு, அப்படியே நிலைச்சு, அது அப்படியே ரத்த கலரா மாறிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. சோ போகும்போது இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அட்டிகள் மூலமா நடக்கிறதே ரொம்ப கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஆனா அதுக்கு மேல இப்போ இன்னொரு பாரம் வைக்கிறாங்க, சிலுவை இல்லையா. சோ அது எவ்வளவு வெயிட், யோசிச்சு பாருங்க. சோ அந்த வெயிட்டை தூக்கிட்டு இப்ப அதோட அந்த காயத்தோட வலியோட வேதனையில அப்படியே நடக்கணும். அந்த வேதிகள் அப்படியே நடக்கிறார், கஷ்டப்பட்டு நடக்கிறார், நடக்க முடியாம. ஆனா இப்போ இதன் மத்தியில நீங்க கொஞ்சம் இந்த சம்பவம் கொஞ்சம் கண்ணு முன்னாடி வச்சிருங்க. அப்படியே எருசலேம் அந்த ஒரு வீதியில கர்த்தர் அந்த அரண்மனையை விட்டு அப்படியே தீர்ப்பு வாங்கிட்டு, அட்டி வாங்கிட்டு, அப்படியே சிலுவை சுமந்துட்டு இப்ப நடந்து வர்றார். தலையில முள்ளு இருக்குது, உடம்புல காயம் இருக்குது, சதை பிஞ்சிருச்சு, கால்ல நல்லா அட்டி போட்டிருக்கிறாங்க, கால்ல நடுக்கும். சோ இப்படியே அப்படியே நடுக்கிறார். நடக்கும் போது இப்ப எந்த சிந்தைத்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொதுவா சாதாரணமா இருக்கும் போது எப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், நம்முடைய வலி வேதனை இதெல்லாம் முன்னாடி வந்து நிற்கும் இல்லைங்களா. வேற எதுவும் நமக்கு யோசிக்கவே தோணாது. அதுக்கு மேல ஒரு பாரம், எவ்வளவு கஷ்டம், யோசிச்சுப்பாரு, ரொம்ப கஷ்டம். சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் அப்படியே அந்த எருசலேம் வீதியில அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறார். சரி எங்க போறதுக்காக, அந்த கொல்கத்தா மலைக்கு போறதுக்காக நடந்து போறார். சோ இப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது இப்போ யாரெல்லாம் கூட வந்துட்டு இருக்கிறாங்கன்னா, அவரை அடிச்ச அந்த போர் சேவகர்கள் அப்படியே கூட வராங்க, அவரை நிந்தித்துக் கொண்டிருக்கிற பரிசேயர்கள், வேத பாரகர்கள் இவங்கெல்லாம் அவரு பின்னாடி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இவர்கிட்ட அநேக நன்மைகள் பெற்றிருந்த, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அநேக நன்மைகள் பெற்றிருந்த சாதாரண ஜனங்கள், இஸ்ரேல் சாதாரண ஜனங்கள் அப்படியே கூட்டமா ஓடி 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 பாக்குறாங்க அவரை. அப்படியே அதன் மத்தியில அவர் அந்த வீதியில நடந்து போயிட்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய சீசர்கள், அவரு கூட இருக்கிற சீசர்கள் அவங்க கூட எப்படி இருக்கிறாங்க, அவரு கூட பக்கத்துல இல்ல, மாறாக அவர் படுகிற அந்த பாடுகள் கண்ணு முன்னாடி பார்த்து அப்படியே அவங்களும் நடந்து போயிட்டு, அந்த கூட்டத்தோட கூட்டமா அவங்க கூட நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவருடைய தாயார், சோ அவங்களும் கண்ணீர் மல்க அப்படியே கூட அவருடைய சகோதரிகள் எல்லாம் அப்படியே நடந்து அங்க இந்த காட்சியை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் அவர் மேல இருக்கிற அந்த சிலுவை பாரத்தை ஏத்துக்கிட்டு அந்த வேதனையில அப்படியே பார்த்து நடந்து போயிட்டு இருக்கிறார். இப்போ ஒவ்வொருடைய மனநிலையை நம்ம கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு வரலாம். இப்போ இந்த போர்ச்சவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே அவரை அடிக்கும் போது என்னென்ன மாதிரியான ஒரு கேலி கிண்டல் அவரை பண்ணிருக்கிறாங்க இல்லையா? அவங்க அடிக்கும் போது கண்டிப்பா எந்த மாதிரி மனநிலையில அடிச்சிருப்பாங்க? சதனம் அடிக்கிறது அடிச்சிருப்பாங்களா? அவ்வளோ வெறியோடு அடிச்சிருக்கிறாங்க. அதான் அந்த ரோமன் இருக்கிற அந்த வீரர்கள் போர் வீரர்கள் நம்ம பார்க்கும்போது சாதாரண ஆளுக்கு கிடையாது, ஒவ்வொருத்தரும் பயங்கரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுக அவ்வளோ அட்டி அடிக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? மாறி 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 அவ்வளோ அடி போட்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பின்னாடி போறாங்க. அப்ப அவர் சிலுவை சுமக்க முடியாம சுமக்கும் போது இப்ப அவங்களுடைய சிந்தனை என்ன இருக்கும்? சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு போறாரு, யோசிச்சிருப்பாங்களா? கண்டிப்பா அவர் நடக்க முடியாம தள்ளாடி நடந்து கீழே விழுந்து எந்திரிச்சு அப்படி நடக்கும் போதெல்லாம் கண்டிப்பா ஈவு இருக்கலாம தான் அவங்க நடந்திருக்கிறாங்க. அவங்க மனநிலை அப்படித்தான் இருந்திருக்குது. பின்னாடி அவருக்கு கூட பக்கத்துல எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க வேத பாரகர்கள் பரிசேயர்கள். அவங்க இவரு கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கிறார், ஆனா அவங்க எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? அவங்க நடந்து போறாங்களா? சோ அந்த ஒரு பேசினாவது கிரைஸ்ட் நம்ம பார்க்கும் போது அவங்க சைட்ல எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? கழுதையின் மேல உட்காந்துட்டு அப்படியே சேனை வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கு யோசிப்பாங்க? இப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அந்த வேத பாரகர் பரிசேயருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? ரொம்ப சந்தோஷம் இருந்திருக்கும். இப்படியோ தொலைஞ்சா இருப்பான் மனுஷன் இல்லையா? ஏன்னா இவருக்கு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இடைஞ்சலாக இவங்க நினைச்சுக்கிட்டே யார் தான்? கர்த்தரை தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ரட்சகரை தான் நினைச்சிருந்திருக்கோம். அப்ப அப்படிப்பட்டவர் இப்போ போனார் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷனுடைய உச்சக்கட்டம் நீங்க எங்க பாக்கலாம்னா அந்த சிலுவையில அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வாயின் வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். சோ அந்த வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்துச்சுங்க அவங்களுக்கு? இல்ல எப்படி வந்துச்சு வெளிய? ரொம்ப கிண்டல் பண்றாங்க இல்லைங்களா? என்னப்பா எலியா கூப்பிடுறாரு? சோ ஒருவேளை ஏதோ அதாவது ஒருவேளை அவரே ரசித்துக் கொள்வாரு. சோ அந்த வார்த்தைகளும் நமக்கு தெரியும். சோ எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. சோ இப்படி ரொம்ப கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. சோ அது மாத்திரம் இல்ல, இப்ப கூட வேற யாரெல்லாம் போறாங்க? அவருடைய சீஷர்கள் கூட போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப சீஷருடைய மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனை இருக்கும் இல்லையா? சோ கண்டிப்பா மற்ற ஜனங்களை விட இந்த போர்ச்சவர்களை விட எல்லாரும் விட ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அவர் கூட. ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு அழுகை அப்படியே இருந்திருக்கும், ஒரு சோகம் இருந்திருக்கும், நடந்து போயிட்டே இருக்கிறாங்க கூட. சோ அதுக்கு மேல பார்க்கும்போது அவர் கூட அவருடைய தாயார் கூட போறாங்க. தாயாருடைய நிலை எப்படி இருந்திருக்கும் இல்லையா? நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த ஒரு படத்துல, நம்ம கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வைக்க முடியும். அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஒரு தாயினுடைய ஒரு உணர்வு. அவ்வளவு அடிபட்டு அவர் போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா இந்த உலகத்தின் ரட்சகர் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கூட தன்னுடைய வயித்துல பிறந்துட்ட ஒரு மகன் நினைக்கும் போது எவ்வளவு ஒரு வேதனையோட அவங்க அங்க போறாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்களும் கூட தள்ளாடி போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல பார்க்கும்போது அந்த பொது ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட அநேக நன்மைகள் வாங்கியிருக்கிறாங்க. சோ என்னதான் அவங்க நன்மை, அதாவது இவங்க இப்படி அடி வாங்கி ஒரு கர்த்தர் நடந்து கொண்டு போகும்போது கூட அவங்க அந்த நன்மை கொஞ்ச லெவல்ல வாங்கியிருந்தா கூட என்ன ஆகும் மனசு? என்ன ஆகும்? பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது நிச்சயமா. சோ இந்த கஷ்டம் எல்லாம் அவங்க வாங்கிட்டு போகும்போது இப்ப பொது ஜனங்களுடைய மனநிலை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்ப அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் பின்னாடி போறாங்க பாருங்க. லூக்கா 23:27 வசனம். பாருங்க, திரளான கூட்டமான ஜனங்கள், எவ்வளவு ஜனங்கள் இன்னைக்கே நம்ம சொல்ல முடியாது, அவ்வளவு ஜனங்கள் அவரு பின்னாடி அங்க போயிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி போறாங்க, சைட்ல போறாங்க. சோ அவங்க எதுக்காக போறாங்க அப்படின்னா அவர் பாடுகளை பாக்குறதுக்காக இல்ல, மாறாக அந்த பாடுகள் பார்த்துட்டு அழுது புலம்பிட்டு போறாங்க, கூட அழுது புலம்பிட்டு போறாங்க. சாதாரண ஜனங்கள், பொது ஜனங்கள் இவங்க. அப்பப்பா போய் ஏதோ ஒரு சரீர பிரகாரமான நன்மை பெற்றுக் கொண்ட ஜனங்கள் தான் இவங்க, மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஆனாலும் கூட கர்த்தருடைய அந்த கிருபைகள் வார்த்தை அவங்கள ரொம்பவே தேற்றிருக்குது அநேக நேரங்களில். அதெல்லாம் நினைச்சவங்க கர்த்தர் கூட போகும்போது அழுது புலம்பிட்டு அந்த ஸ்திரீகள் எல்லாம் போறாங்க. இப்படி போகும்போது கர்த்தருடைய நிலை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் இப்போ சூழ போறாங்க, கர்த்தர் அப்படியே அவங்க நடுவுல அந்த எருசலேம் வீதியில அங்க சுமந்துட்டு போறார். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய சிந்தை அவருடைய எண்ணம் எல்லாமே எங்க இருக்குது? கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்க அதே வசன பகுதியில. பாருங்க இப்ப கர்த்தருடைய சிந்தை இப்ப எப்படி மாறிடுச்சு. நம்ம கர்த்தருடைய அந்த பாடுகள் கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வந்து வைக்கணும், அப்பதான் இது இப்படி யோசிக்க முடியுமா இந்த சூழ்நிலையில. பாருங்க அவ்வளோ பாடுகள் சரீரத்தில் இருக்குது, வேதனைகள் இருக்குது, உபத்திரவம் இருக்குது, அதுக்கு மேல ஒரு பெரிய பாரம் அவர் அமைக்கிட்டு இருக்குது. அந்த பாரத்தை சுமந்துட்டு போகும் போது கூட அந்த போர்ச்சி அவர் என்ன பண்றாங்க, அவரை அட்டிக்கிறாங்க, திட்டுறாங்க, இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனா இதெல்லாம் போகும்போது அப்படியே சைடுல எல்லாம் அழுதுட்டு வராங்க ஜனங்கள். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இப்ப அவருடைய கவனங்களை எங்க போயிடுச்சு? எனக்கு பின்னாடி சைடுல முன்னாடி அழுதுட்டு வரக்கிற ஜனங்கள் மேல போயிடுச்சு. அப்ப இந்த பாரத்துக்கு மேல, இந்த உபத்திரவத்திற்கு மேல, இந்த வியாகுலத்துக்கு மேல இப்ப அவருடைய சிந்தை எல்லாமே இப்ப யாரு மேல இருக்குது? அந்த அழுது புலம்பிக் கொண்டு வருகிற அந்த ஸ்திரீகள் மேல இருக்கு, அந்த சாதாரண பொது ஜனங்கள் மேல அங்க இருக்குது. இப்ப அழுகும் போது இப்ப என்ன சொல்றாரு, அவங்களுக்கு என்ன சொல்றாரு, அந்த வசனம் வாசிங்க பாருங்க. இயேசு அந்த வசனம் பார்க்கும்போது ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, ஏ அவருடைய அந்த படத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, கண்ணெல்லாம் என்ன ஆச்சு, கண்ணு இருக்கிற இடம் கூட தெரியல, அவ்வளோ அப்படியே எல்லாம் ரத்த கசிவு, அங்க சதை பிஞ்சிட்டு தொங்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான நிலை, அதுக்கு மேல முள்ளு, அப்படியே ரத்தம் அப்படியே வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் மீறி இப்ப அவருடைய கவனம் அப்படியே அந்த ஜனங்கள் மேல போயிடுச்சு. சோ அவர் முகமாய் திரும்பி அவங்க பக்கம் திரும்பி எவ்வளவு அக்கறை இருக்கணும் நினைச்சு பாருங்க. அப்போ இவரு சுமந்துட்டு போறது அங்க யோசிக்கல, மாறாக அங்க அவருக்கு பின்னாடி சைட்ல நடந்து வந்து கொண்டு இருக்கிற அந்த ஜனங்களை பத்தி தான் இவரு யோசிச்சுட்டே இருக்கிறார். அப்ப யோசிச்சுட்டு சொல்ற, எனக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம், அழுது வேண்டாம், நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அந்த வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இதே பாடுகளுக்கு முன்னாடி அங்க லூகா எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு அப்படி சொல்றாரு. அவருடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வந்திருக்குங்களா, கிருபையுள்ள வார்த்தைகள் தான் வந்திருக்குது. அதை கேட்டு ஜனங்களுக்கு அப்படியே ஆறுதல் ஆயிட்டுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க அவருடைய வார்த்தைகள், அது வந்துட்டு சாதாரணமா அவரு பேசும்போது வந்துட்ட வார்த்தைகள், ஆனா யோசிச்சு பாருங்க இந்த பாடுகள் மத்தியில இப்படி ஒரு கிருபையுள்ள வார்த்தைகள். சோ லூகா இவ்வளவுதான் எழுதுறாரு, எனக்காக அளவேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக மழுங்க, அவ்வளவுதான் சொல்லிருப்பாரா, அவ்வளவுதான் சொல்லிருப்பாரா, முடிஞ்சிச்சா? கண்டிப்பா அந்த ஒரு உணர்வை தான் இங்க கொண்டு வர்றாரு லூகா, புரியுதுங்களா? அந்த நேரத்துல அவருடைய வாயின் வார்த்தைகளை எவ்வளவு வந்துச்சு தெரியாது நமக்கு. ஆனா இப்போ இந்த ஒரு வார்த்தைகள் நமக்கு என்ன காட்டுதுன்னா, கர்த்தருடைய உணர்வுகள் அங்க வெளிப்படுது, அவ்வளவுதான். சோ இந்த உணர்வுகள் வெளிப்பாடுனுடைய ஆழம் நம்ம புரியும் போது தான் அவர் அதை எப்படி பேசிருப்பார். அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும், அந்த நேரத்தில் கூட கண்டிப்பா அவருடைய நோக்கம் என்னதான், ஒரு ஆறுதல் கொடுக்கணும். ஏன்னா பரவாயில்லப்பா, நான் படுற பாடு இது ஒன்னும் எனக்கு பெரிதா இல்ல, இது ஏற்கனவே நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பாடு தான், கண்டிப்பா இது எனக்கு நடக்கும் தெரியும், ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணு வரப்போகுது இல்லையா. அதுதான் கீழே அங்க எழுதுறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, எனக்காக அள வேண்டாம்ப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்க நிலையை நினைச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய சிந்தை. அதனாலதான் அங்க மத்தையில நம்ம 23 படிக்கும் போது, எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல நான் எவ்வளவோ முறை மனதாயிருந்தேன், ஆனா உங்களுக்கும் மனசு இல்லாம போயிடுச்சு, ஆனா கண்டிப்பா உங்களுடைய வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். கர்த்தருக்கு அது அப்படியே ஞாபகம் வருது. நிச்சயமா இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு மாபெரும் அங்க அழிவு, ஒரு பெரிய பாடுக்குள்ள அவங்க போக போறாங்க, மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ள அவங்க அனுமதிக்கப்பட போறாங்க. இப்ப கர்த்தருக்கு அவருடைய பாடுகள் சோதனை அங்க முன்னாடி நிக்கல, மாறாக இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போற இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு, முழு தேசத்துக்கு நடக்க போகிற அந்த ஒரு சோதனை தான் முன்னாடி நிக்குது அவருக்கு. இப்ப சொல்றார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்க அழுங்க. அப்ப கர்த்தருடைய மனசு அந்த ஜனங்கள் மேல கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இவ்வளோ பாடுகள் மத்தியில கூட சாதாரண ஜனங்கத்தான், தன் பின்னாடி வந்தாங்க அவ்வளவுதான். ஆனா தன்னுடைய அடிச்சு விட பின்பற்றி வர்றதுக்கு கண்டிப்பா அங்க எவ்வளவு பேருக்கு மனசு இருந்துச்சோ தெரியாது. ஆனா அந்த ஒரு 12 பேருக்கு தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா இவங்களுடைய நிலையெல்லாம் தெரியாது. ஆனா இவங்களை பத்தி அங்க எப்படித்தான் சர்டிபிகேட் கொடுத்தாருன்னா, நீங்க எதுக்காகத்தான் என் பின்னாடி வரீங்க, எதுக்காகத்தான் வரீங்க, எல்லாரும் எல்லா சாப்பாட்டுக்காக வரீங்க, என் பின்னாடி வந்து உங்களுக்கு சோறு கிடைக்கும், அதனால நான் உங்களை நம்புறது இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் மேல அவருக்கு அவ்வளவு ஒரு அன்பு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அங்க இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். அந்த சூழ்நிலை தான் நம்ம மைண்ட்ல வைக்கணும். அவரு அந்த ஜனங்கள் வியாகுலப்படுறது அதெல்லாம் இருக்குது, ஆனா அதன் மேல எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் அந்த அன்பான வார்த்தைகள், ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அங்க பேசிருக்கிறார். சோ அவங்களுடைய பின்னாடி வரப்போட நிலைகளை குறிச்சிட்டு அவர் எவ்வளவாக யோசிச்சுட்டு போறாரு அந்த நிலைமையிலே கூட. சோ இவ்வளவு கஷ்டம் அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது இதே அதிகாரத்துல 39வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரத்துல 39வது வசனம் பாருங்க. இப்ப சூழ்நிலை எங்க மாறிடுச்சு, இப்ப சிலுவை சுமந்துட்ட அந்த சூழ்நிலை மாறி இப்ப எந்த சூழ்நிலை போயாச்சு, அவர் சுமந்துட்டு வந்துட்ட அந்த சிலுவையில இப்ப அவர் தொங்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி. சோ இப்ப காட்சி நமக்கு மாறுது, எவ்வளவு தூரம் அங்க நடந்துட்டு போயிட்டு இருக்கிறார், அங்க எவ்வளவு பேசினார் அந்த வேதனையில, சோ இவ்வளவுதான் நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ அவரை அந்த வேதனையின் மத்தியில கைகள்ல கால்கள்ல ஆணி அடிச்சு அவரை தூக்கி அங்க மரத்துல தொங்கப்பட்டிருக்கிறத அந்த சூழ்நிலைகள் மத்தியில இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த சூழ்நிலை இப்ப எப்படி ஆயிடுச்சு, இப்ப தாங்கி நிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, தொங்கி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு பெரிய சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. சோ இந்த சூழ்நிலையில இப்போ கல்லர்கள் ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க. இந்த கல்லர்கள் என்ன பண்றாங்க, ரெண்டு பேர் என்ன, ரெண்டு கல்லறையும் என்ன பண்றாங்க, இப்ப கத்துற நிந்திக்கிறாங்க இல்லைங்களா. தொடர்ந்து அந்த வசனம் வாசிங்க. பாருங்க இங்க இந்த ரெண்டு, இங்க ஒரு கல்லன் கொஞ்சம், இந்த கல்லன் பேர் என்ன பெயர் வச்சிருக்காங்க கிறிஸ்தவ மண்டலத்துல, நல்ல கல்லன், மனம் தெரிந்திய கல்லன், இப்படி எல்லாம் கூட சொல்றாங்க, மனம் தெரிந்திய திருடன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். ஆனா இங்க பாக்கும்போது உண்மையாகவே இந்த ரெண்டு பேருமே எப்படித்தான் இருந்திருக்காங்க, நம்ம கர்த்தரை நிந்தித்திருக்கிறாங்க. சரி நிந்தித்து கொண்டு இருக்கும் போது கூட இப்போ சிலுவையில தொங்கிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நிந்தித்திருக்கிறாங்க. ஆனா சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது இப்ப ஒரு கல்லன் மாத்திரம் நிந்திக்க ஆரம்பிக்கிறார், இன்னொரு கல்லன் கொஞ்சம் அமைதி ஆயிடுறார். ஆனா இப்போ இந்த சூழ்நிலையின் மத்தியில இப்ப இந்த கல்லன் கர்த்தர்கிட்ட என்ன கேட்கிறார், தொடர்ந்து வாசிங்க வசனம் 42ல இருந்து. அப்ப இந்த பகுதி நம்ம ஏற்கனவே அங்க ஆத்மா கிளாஸ்ல நம்ம படிக்கும் போது பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. சோ அப்ப இதனுடைய உள்ளான அர்த்தம் அது நம்ம பார்க்க போறது இல்ல. சோ இங்க இருக்கக்கூடிய அந்த சிந்தை, கர்த்தருடைய சிந்தையை நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இப்போ கர்த்தருடைய சிந்தை, அதாவது அவருடைய நிலைமை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில அந்த வேதனையான வார்த்தைகள் ரொம்ப கஷ்டம் இருக்கும், எவ்வளவு கஷ்டம் கொடுக்கணும். ஆனா இந்த வேதனைக்கு மத்தியில இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறார் கர்த்தர்கிட்ட. அந்த கல்லன் கொஞ்சம் புரிஞ்சுட்டார் விஷயம் எல்லாம், இவர் கண்டிப்பா சாதாரண மனிதரே கிடையாது. சோ இவர் எல்லாரும் இகழ்றாங்க, ஆனா பிலாத்துவே இவர் யாரும் எழுதி போட்டாரு, இவர் ஒரு ராஜான்னு எழுதி போட்டிருக்கிறார். கண்டிப்பா இவரு ஒரு ராஜாவா தன்னை இதுல இருந்து விடுவித்துக் கொண்டு அங்க நிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருந்தா கூட இருக்கலாம். சோ ஏதோ அவருக்குள்ள அந்த சிந்தனை ஓடிட்டே இருக்குது. ஓடிட்டே இப்ப கர்த்தர்கிட்ட அவர் ஒரு பெட்டிஷன் வைக்கிறார், ஆண்டவரே சோ நம்ம கொஞ்சம் டீசென்டா சொல்ற, ஏன்னா அவர் அப்படி சொல்லல, இயேசுவே தான் சொல்றாரு. அப்ப நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது என்ன பண்ணுங்க, என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. சூழ்நிலையா இது, இது கேக்குற சூழ்நிலையா நம்ம கூட சொல்றோம் இல்லைங்களா, ஒரு சகோதர சூழ்நிலை கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா, நம்ம சொல்லிடுவோம் சாதாரணமா டக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் என்ன இருக்கிறாரு எப்படி பண்றாரு என்ன கொஞ்சம் யோசிக்கவே மாட்டீங்களா, அப்படி சொல்லிடுவோம். ஆனா இப்ப கர்த்தருடைய நிலை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார். ஆனா இந்த சூழ்நிலையில ஒரு பெட்டிஷன் வைக்கிறாரு அவரு, நீங்க ராஜ்யத்துல வருவீங்க கண்டிப்பா, அப்படி வரும்போது என்னைக்கு கொஞ்சம் நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப ஒருவேளை இந்த சூழ்நிலை நமக்கு இருந்தா நம்ம என்ன யோசிப்போம், என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன மாதிரி நிலையில இருக்கிறேன், நீங்க ஒரு சகோதரர் மேல இதுதான் நீங்க வச்சிருக்கிறன்னா இது கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா. டக்கு நம்ம என்ன பண்றோம்னு நம்மள சகிக்க முடியறதில்ல, நம்ம உடனே சொல்லிடுறோம். ஆனா அதே அந்த சகோதரன் அதையும் மீறி அவருடைய கோரிக்கை கொண்டு வர்றாருன்னா கண்டிப்பா அதோட அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அங்க இருந்திருக்கும், நமக்கு தெரியாது இல்லையா. சோ அதனால தான் இங்க கொண்டு வர்றாரு. சோ இதெல்லாம் இருக்குது, நமக்கு ஒரு பாடம் இருக்குது. ஆனா இந்த சூழ்நிலையில இப்ப கர்த்தருடைய பதில் நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில் இருக்கு இல்லையா. எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை தான், அங்க கூட ஒரு ஆறுதலான வார்த்தை தான் அங்க கொடுக்கிறாரு பாருங்க. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க 43. அப்ப இந்த வசனம் நீங்க கரெக்ட் பண்ணி வாசனுங்க. ஆமா, மெய்யாகவே நான் இன்றைக்கு உனக்கு சொல்றப்பா, நீ என் கூட ராஜ்யத்துல இருப்ப, ராஜ்யத்துல இருப்ப அப்படி சொல்ற. இப்ப இந்த வசனம் நமக்கு ஒரு வாக்கியமா அமைஞ்சிருக்கு அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டிருக்கும் போது இப்ப அந்த கல்லன் கதை எப்படி இருந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கொடுத்திருக்கணும், கண்டிப்பா ஆறுதல் தான் கொடுத்திருக்கணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப ஆறுதல் கொடுத்திருக்கும்னா சும்மா நான் இன்னைக்கு சொல்றப்பா நீ என் கூட ராஜ்யத்துல இருப்ப அவ்வளவுதான் சொல்லிருப்பாரா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் போயிருக்குமா. ஒரு கண்டிப்பா இப்படி சொல்லிட்டா அங்க என்ன ஆகாது, அது ஒரு சென்டென்ஸா போயிடும் இல்லையா. இது நமக்கு எழுத்து நடையில அவ்வளவுதான் அங்க கொடுக்க முடியும். ஆனா உணர்வு பூர்வமா நம்ம கொஞ்சம் போய் பார்க்கணும் கர்த்தருடைய வார்த்தைகள் அவருக்கு எப்படி போயிருக்கும் அந்த கல்லனுக்கு. அவனே ஒரு கல்லன், கொஞ்சம் கூட ஈவு இயற்கமே இல்லாம இவனும் திட்டி இருக்கிறான் ஏற்கனவே. ஆனா அப்படிப்பட்ட கல்லனுக்கு இப்ப ஒரு ஆறுதல் கொடுக்கணும்னு நான் நினைக்கும் போது இப்ப எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணும் பாருங்க. அவன் நிந்தித்ததெல்லாம் மனசுல இருக்க கூடாது, அவன் கிண்டல் பண்ணதே அவர் மனசுல இருக்க கூடாது, எதுவுமே அவருடைய மனசுல வரக்கூடாது. அப்பதான் உண்மையாகவே இந்த ஆறுதல் அவரை போய் சேரும். ஒருவேளை அதெல்லாம் மனசுல இருந்தா கூட சரி பரவாயில்ல நீ அப்படி கூட சொல்லிட்ட, இருந்தாலும் நான் உனக்கு ஆறுதல் சொல்றேன்னு போகும்போது கண்டிப்பா அது முழுமையான ஒரு ஆறுதல் போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமா அவர் மனசுல என்ன இருந்திருக்கும், என்ன இருந்திருக்கணும், அவனுக்கு பேசின அந்த விஷயங்களை அவர் பொருட்டாவே உள்ள கொண்டு போறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அதுதான் நம்ம யோசிக்கணும் இல்லையா. அதனாலதான் அந்த ஆறுதலான வார்த்தைகள் அங்க கர்த்தர் கிட்ட இருந்து அங்க அந்த கல்லனுக்கு போயிருந்த நம்ம வந்து பாக்குறோம். யோசிச்சு பாக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த கல்லன் கர்த்தர் இயேசு, ஆனா அவருடைய வாயிலிருந்து அந்த ஆறுதலான வார்த்தைகள் அவரை போய் சேர்ந்து. சோ கடைசியா இப்போ கர்த்தர் அவருடைய ஜீவன் விட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்போ இறுதி கட்டம் நம்ம இப்ப பாக்குறோம். சரி, இந்த இறுதி கட்டம் பார்க்கும் போது இப்ப அவரால் வலி வேதனை எல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே வாட்டி எடுக்குது, ரொம்ப கஷ்டம் இருக்குது. இப்ப அவர் என்ன என்ன சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாருன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு இப்ப வந்துட்டார். இப்ப சொல்லி முடிச்சுட்டு அவர் ஜீவன் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நேரம் அது நெருங்கிடுச்சு. சரி, இந்த நேரம் நெருங்கும் போது இப்ப அவர் என்ன சொல்றார், கடைசி வார்த்தை நம்ம பார்க்கும்போது எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டார், ஜீவன் விட்டார், எல்லாம் முடிந்தது. ஆனா எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி கடைசியா அவரு ஒன்னு யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறார், தான் நிறைவேற்ற வேண்டிய இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்குது, நான் அதுக்குள்ள செஞ்சிடணும், என் ஜீவன் இப்ப போக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடும், அதுக்குள்ள இந்த கடமையை நான் விட்டக்கூடாது, இதையும் நான் செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசி அந்த கடமையை அங்க நினைவில் வச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அந்த கடமையை நிறைவேற்றார். என்ன கடமைங்க அது? சோ அது லூக்கா எழுதல, அது யோவான் தான் இந்த வார்த்தைகளை அங்க கொண்டு வந்து வைக்கிறார். வசனம் யோவான் 19:25-27 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அவ்வளவுதான் இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு, இதோ உன் தாய், இதோ உன் மகன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லையா. இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு அங்க எழுதி வச்சிடுறாங்க. ஆனா இவ்வளவுதான் நடந்துச்சா, கர்த்தன் இவ்வளவுதான் சொல்லியிருப்பாரா, இதோ உன் தாய் அழுத்தம் முடிஞ்சு அப்படி சொல்லியிருப்பாரா? சாத எழுத்து நட இல்ல, அங்க வார்த்தைகள் அவ்வளவுதான் நம்ம கொடுக்கறாங்க. ஏன்னா யோவான் இதே யோவான் எழுதும் போது அவர் பேசினது அவர் செஞ்சதெல்லாம் எழுதணும்னா கண்டிப்பா உலகம் கொள்ளாத சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த சூழ்நிலைகள் கண்டிப்பா அங்க எப்படி இருந்திருக்கும் நம்ம கொஞ்சம் மைண்டுக்குள்ள கொண்டு வரலாம். இந்த வார்த்தைகள் கர்த்தர் அங்க யோவான் கிட்டையும் மரியாள் கிட்டையும் சொல்றாருன்னா நிச்சயமா எப்படி அது அந்த எக்ஸ்பிரஷன் அந்த உணர்வு எப்படி வெளிப்பாடு ஆயிருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப அந்த வார்த்தைகள் மாத்திரம் வெறுமனே நம்ம படிச்சா ஒண்ணுமே நமக்கு இன்னைக்கு அது அப்படித்தான் படிக்கிறாங்க இன்னைக்கு இல்லையா? இந்த பகுதிகள் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப வெறுமனே இதோ உன் தாய் இதோ உன் மகன் அப்படி படிச்சிடுறாங்க. சும்மா அது எப்படி இருக்குன்னா ஒரு தியரிட்டிக்கலா இருக்குது அவ்வளவுதான் இல்லையா? அது கண்டிப்பா கர்த்தர் அந்த மாதிரி இல்ல, அவருடைய உணர்வுக்குள்ள போய் பார்க்கணும். இதோ உன் தாய் இதோ உன் மகன் அங்க சொல்றாருன்னா அவருடைய சிந்தைக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு அதுதான் நம்ம கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் அப்போஸ்தல் பவுல் சொல்றார், அவருடைய சிந்தைக்குள்ள என்ன இருந்துச்சோ அது யாருக்குள்ள இருக்கணும், அது நமக்குள்ள இருக்கணும் சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம கொண்டு வரணும். ஏன் வெறுமனா இந்த வார்த்தைகள் படிக்கிறனால அந்த இது நமக்கு வரதில்லை, அது உள்ள போய் பார்க்கணும். கர்த்தருக்கு அந்த சூழ்நிலையில அவருக்குள்ள என்ன மாதிரி சிந்தை ஓடிட்டு இருந்துச்சு அதுதான் நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்க வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. சோ அப்ப எந்த மாதிரி சிந்தை அவருக்குள்ள அந்த ஒரு உணர்வுகள் எப்படி வெளிப்பட்டிருக்கும் இல்லையா? இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில தூங்கிட்டு இருக்கிறார், ஆனா அவருக்கு முழுமையா எதுதான் ஞாபகம் இருக்கு? அவர் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை, தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த ஒரு சிந்தை, அதுதான் அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அதை கடைசி வரை நிறைவேற்றி முடிச்சே ஆகணும். அதுல பெண்டிங் ஒண்ணு இருக்குது, நான் போக போறேன், இவ்வளவு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், என் தாயை நான் கவனிச்சிட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய கடமைகளை உலோ கடமைகள் அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்னவெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன், இருக்க வரைக்கும் நான் செய்து முடிச்சிட்டேன். ஆனா இப்ப நான் இல்லாம போக போறேன், இப்ப என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு விட்டாரா? அடுத்த முடிஞ்சிச்சு கண்டிப்பா கர்த்தர் அப்படி செய்துட்டா கூட அது தப்பு இல்லை. ஏன்னா அவர் இருக்கிற வரைந்தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அவர் இப்போ அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு, முடிய போகுது, இப்ப அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. இன்னும் செய்யணும்னா அவர் என்ன பண்ண முடியும், வேற ஏதாவது ஒரு வகையில் தான் செய்ய முடியும். அவர் கூட இருந்த என்ன செய்ய முடியாது, அந்த சூழ்நிலைக்கே பாயிடுச்சு. ஆனாலும் கூட அவர் அதோட நிறுத்தி கொள்ளாம இப்ப மேல யோசிக்கிறார், இன்னும் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கடைசி நான் என்ன செய்யணும் யோசிக்கிறார். அவருக்கு டக்குன்னு யோசனை வருது, தன் தாய் கூட நிக்கிறாங்க, கண்ணீர் மல்க நிக்கிறாங்க, அப்படியே அழுக முடியாம இப்போ ரொம்ப துக்கம் தாங்க முடியலன்னா என்ன ஆகும், அழுக வராது. பாத்திருக்கீங்களா, ரொம்ப துக்கத்துல இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா அழுக வருமா உங்களுக்கு, அழுகுறது பாத்திருக்கீங்களா? ஓரளவுக்கு துக்கம் இருந்துச்சுன்னா நல்லா வாய்விட்டு அழுவாங்க, ஆனா ரொம்ப தாங்க முடியாத துக்கம் போயிடுச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, வாய்விட்டு அழுக முடியாது. அந்த சோகம் எல்லாம் அப்படியே டம்ப் ஆயிட்டு நிற்கும், முகத்துல தான் அது தெரியும், அது கண்ணில் அப்படியே தண்ணி மாத்திரம் தான் வந்துகிட்டே இருக்கும். யாராவது வந்து கேட்பாங்க என்ன நடந்துச்சு, வாய் சொல்றதுக்கு வரும், அழுகவும் முடியாது சொல்லவும் முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் அங்க மரியாளுடைய நிலை அங்க இருந்துச்சு நம்ம வந்து பார்க்கணும். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது கர்த்தர் பாக்குறாங்க, தன்னுடைய தாய் நிக்கிறாங்க அங்க. இப்போ தான் போனதுக்கு அப்புறம் இப்போ அவருடைய அப்பா கூட இல்ல, கணவன் கூட இல்ல இல்லையா, மரியாளுடைய கணவன் அங்க கூட இல்ல, அவர் அதுக்கு முன்னாடியே அங்க இறந்து போயிடுறாரு நம்ம பாக்குறோம். ஆனா அவர் கூட இருந்துட்ட சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க, கண்டிப்பா இவர் பூமியில உயிரோடு இருக்கும் போது அந்த குடும்பத்தை முழுசா இவர் தான் கவனிச்சுட்டார். பூலோகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் எல்லாமே அவங்க உதவாக்கரைகளா தான் இருந்திருக்காங்க, குடும்பத்தை கவனிச்சவங்களாக அவங்க இல்லவே இல்லை. சோ அதனால இப்ப என்ன பண்றாருன்னா தன்னுடைய தாயின் நிலை கொஞ்சம் யோசிக்கிறார். போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா தாய்க்கு வேற யாரும் ஆறுதல் இல்ல, யோசிக்கிறார். டக்குன்னு பக்கத்துல யார் நிக்கிறார், இப்போ யோவான் நிக்கிறார். யோவான் பாக்குறாரு, யோவான் கூப்பிட்டு சொல்றார், இனிமே நானே இந்த இடத்துல விட்டு நான் போயிட போறேன், இந்த தாய் யார் கவனிச்சுக்கணும், நீ தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, இதோ உன் தாய் அப்படின்னா என்ன மனநிலைமையில அங்க யோவான் கிட்ட சொல்றாரு, இந்த தாய்க்கு நான் இருந்து என்ன செய்தனோ ஒரு மகனா இருந்து அதே நிலையில இப்ப யார் கொண்டு வந்து வைக்கிறாரு, யோவான் கொண்டு வந்து வைக்கிறார். இப்ப யோவான் பெரிய அறிவு முதிர்ச்சி பெற்றவர் இல்ல, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, ரொம்ப இளைய சீசன் யார் தான், அங்க யோவான் தான். ஒரு பெரிய அளவுல ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தை தாங்குற அளவுக்கு அங்க யோவானுக்கு அங்க அந்த அனுபவம் இருந்ததாக நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இப்ப அவர் கூப்பிட்டு அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கிறார், இனிமே இந்த தாய் நீ தான் கவனிச்சுக்கணும், நான் இருக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் செய்துட்டனோ மோகம் கோணாம அதை நீ இனிமே செய்யணும். அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய நிலையில இருந்து அவரு செய்த மாதிரியே செய்யணும்னா முடியுமா? ஆனா கண்டிப்பா இப்ப யார் மேல அந்த நம்பிக்கை வைக்கிறார்? கர்த்தர் யோவான் மேல வைக்கிறார். கண்டிப்பா யார் செய்வாங்க? யோவான் செய்வார். அந்த நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு. அதனால தான் அங்க யோவான் கூப்பிட்டு அந்த மாபெரும் பொறுப்பை அந்த சூழ்நிலையில அவர் ஒப்பு கொடுத்தார். நம்ம வந்து பாக்குறோம், ஒப்பு கொடுத்த பிற்பாடே இப்ப என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் சொல்றார் எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசி அவர் சொல்லி முடிக்கிற வேலை, கடைசியில அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அவர் மனசுக்குள்ள இருந்துச்சு, சொல்லி முடிச்சுட்டு அவர் தன்னுடைய ஜீவன் அங்க விடுறார். நம்ம வந்து பாக்கிறோம். அப்ப எல்லாம் முடிஞ்சதுன்னு கடைசி அவர் எதுதான் சொல்றார்? ஒரே ஒரு கடமை இருந்துச்சு. கடைசியா யோசிச்சு பார்க்கும்போது அந்த கடமையை நிறைவேற்றினா தான் அவர் என்ன பண்ண முடியும், என்ன சொல்ல முடியும் அங்க? எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ல முடியும். ஒருவேளை அவர் அதை செய்யலன்னா கண்டிப்பா எல்லாம் முடிஞ்சது நாங்க சொல்றதுக்குரிய வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கு. அதனால தான் அவர் அதுக்கு கூட வெயிட் பண்ணிட்டு அங்க இருந்திருக்கிற நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப இந்த மூன்று சம்பவங்கள் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். சரி, இதுல என்ன சிந்தை அங்க நமக்கு வெளிப்படுது? கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம என்ன சிந்தையை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தர் இயேசுவில் இருந்த சிந்தையே நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அப்ப இந்த மூன்று சம்பவங்களில கர்த்தருடைய சிந்தை என்னவாக இருந்துச்சு, அது யாருக்குள்ள இருக்கணும்? இப்போ நமக்குள்ள இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ முதல் சம்பவம் நம்ம பார்க்கும்போது அவர் அந்த பொது ஜனங்கள் பார்த்து சொல்றார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அலங்கல் சொல்றார். சோ இது என்ன அடையாளம்னா, கண்டிப்பா இந்த உலகத்தின் மேல ஒரு மாபெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கு? புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கு நமக்கு இருக்கு இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அப்ப மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய ஒரு பங்கு நமக்கு வச்சிருக்கிறார், நம்முடைய தகப்பன் வச்சிருக்கிறார். நம்ம நிச்சயமா செய்யணும். அப்ப இந்த உலகத்தின் ஜனங்கள் மேல நமக்கு யூஸ்வலாக என்ன இருக்கணும்? அந்த இரக்கம், அந்த அன்பு, அந்த கருணை கண்டிப்பாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிச்சயமாக இருக்கணும். அதுல மாற்றமே இல்லை. இதுதான் முக்கியமா அப்படின்னா இதுக்கு மேல இன்னொன்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது ரெண்டாவது, அவர் யார்கிட்ட அந்த கடைசி அவருடைய அன்பு காட்டுறார், அந்த சிந்தை காட்டுறார்? கல்லன் மத்தியில காட்டுறார் இல்லையா? கல்லன் மத்தியில் நீங்க பார்க்கும்போது இப்ப இந்த ரெண்டு கல்லருமே கத்தரை நிந்திச்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் அரண்மனையிலிருந்து அந்த கல்வாரி போகிற வரையும் இருந்திருக்கிறாங்க. அவர் பின்னாடியே கூட போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அவர் நடக்கிறது எல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துட்டே போறாங்க. இந்த சம்பவம் நீங்க எங்க படிக்கலாம்னா, லூக்கா 23 அதிகாரத்திலேயே 32 வசனம் வாசிங்க. பாருங்க, அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்ப கர்த்தர் பட்ட மாதிரி அடிகளை இவங்க பட்டிருக்கிறாங்களா? அடி வாங்கினாங்களா? ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் சுமக்கிற மாதிரி சிலவே சுமக்கிறாங்களா? ஆமா சுமக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சம்பந்த மாதிரி இல்ல, அவருடைய நிலைமை மாதிரி இல்ல, அவருடைய சிந்தையில இல்ல. சும்மா வச்சுட்டு போறாங்க அவ்வளவுதான். இவங்க சுமந்துட்டு போறாங்க, ஆனா எந்த வித பாதிப்புமே இவங்களுக்கு இல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களும் சாக போறாங்க. ஆனா இவங்களுக்கும் இவருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இங்க இருக்குது. ஆனா இவர் பின்னாடியே போறவங்க கல்லர்களும் கூட அவருக்கு நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பாக்குறாங்க. கீழே உழுகிறாரு, சுமக்க முடியாம தூக்கி விடுறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சீமான் போய் கூப்பிடுறாங்க, அவரு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாரு கூட. எல்லாம் யோசிச்சு பாருங்க அந்த சம்பவம் எல்லாம் இல்லையா? சோ அந்த சிலுவையை அப்படியே சுமந்துட்டு அவர் விழும்போது அந்த படத்தை நம்ம பாக்குறோம்ல, எப்படி விழுகிறார், அப்படியே விழுகிறார். அவர் மேல அந்த சிலுவை அப்படியே சமக்குது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் அது. எல்லாம் கண்ணு முன்னாடி சாதாரணமா இருக்கும் போது நமக்கு என்ன ஆயிடும்? அந்த ஒரு அடியெல்லாம் வாங்கும் போது சாதாரணமா இருக்கும் போது சாதாரண ஜனங்களுக்கு என்ன ஆகும்? மனசுல ஒரு வருத்தம், ஒரு கஷ்டம் வரணும் இல்லையா? ஆனா அரண்மனையில அவ்வளவு பார்த்திருக்கிறாங்க இந்த கல்லர்கள், ஆனா கூட அவங்களுக்கு என்ன ஆகல, மனசுல ஒரு இறக்கமே இல்லை. அப்ப எப்படிப்பட்ட ஆளுகளை இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த கல்லர்களுடைய நிலைமை இப்படிப்பட்ட கல்லர்கள்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். அவர் நிந்திக்கிறது எல்லாம் கூட கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். ஆனா இப்படிப்பட்ட கல்லன் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறார், நீங்க ராஜ்யத்துல வரும்போது அடியேனையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க கேட்கும் போது கண்டிப்பா இவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கணும்? அவளும் பேசின ஒண்ணு கூட இவருக்குள்ள இல்லவே இல்லை. சோ அவ்வளோ தீமைகள் யோசிச்சுட்டு வராங்க, ஆனா ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் கூட ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அங்க கொடுக்குறாங்க. சோ இது என்ன குறிக்குதுன்னா, சோ நமக்கு பல வகைகள் இல்ல, தீமைகள் வருகிறத நம்ம வந்து பாக்குறோம். அது யார் மூலமா கூட வரலாம். சோ அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நமக்கு வந்துட்டாலும் கூட சரி, ஆனா என்னைக்குமே நம்முடைய மனது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கணும், இதே சிந்தையில இருக்கணும். சோ கர்த்தருக்குள்ள அந்த சிந்தை இருந்துச்சு, அதுதான் நமக்குள்ள இருக்கணும். அது எப்படிப்பட்ட சிந்தை? அது மன்னிக்கிற குணமா? இங்க மன்னிக்கிற குணமா? மன்னிக்கிற குணங்களா இதுங்க? இல்ல மன்னிக்கிற குணம் இல்ல. இங்க ஏழாம் தூதன் இந்த பகுதியில் நீங்க ரீபரன்ஸ் இருந்துச்சுன்னா ரீபரன்ஸ் நம்பர் 40-71 நீங்க அதுல வாசிங்க. சோ அங்க என்ன சொல்றாருன்னா, இங்க கீழே அவர் அதாவது சாகிறதுக்கு முன்னாடி, கர்த்தர் மரணம் அடைய ஜீவன் விடுறதுக்கு முன்னாடி அங்க என்ன வார்த்தை சொல்றதாக அங்க பதிஞ்சிருக்குதுன்னா, இதாவே இவங்களை என்ன செய்யறாங்கன்னு தெரியல, இவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு சொல்லிட்டு பிதா கிட்ட வேண்டுதல் செய்யறாரு இல்லையா. சோ இந்த வார்த்தைகள் நம்முடைய ஏழாம் தூதன் என்ன எழுதுறாருன்னா, இது வேதத்துல ஒரிஜினல் எங்கேயுமே இல்ல சொல்றார். அடுத்தது ஒரு ஆறு காரணம் அங்க கொடுக்கிறார். அந்த பகுதியில் நீங்க படிச்சீங்கன்னா 40-71, 72-73 அந்த பகுதிகளை வாசிங்கன்னா அங்க கர்த்தருடைய சிந்தை பத்தி அங்க எழுதுறார். கண்டிப்பா அவருக்குள்ள இவங்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு கேட்கற அளவுக்கு அவர் இல்ல சொல்றார். இப்ப ஏழாம் தூதன் எப்படி போயிட்டு சிந்திச்சுக்கார் நமக்கு, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். மன்னிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்குள்ள குணம் இல்ல, மாறாக அதுக்கும் மேல அந்த மன்னிங்கன்னு சொல்லும் போது அந்த தீமையை நம்ம என்ன நினைச்சிருக்கணும், தீமையா யோசிச்சிருக்கணும். இவங்க நம்ம எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, தீமை செய்துட்டாங்க, அதனால இவங்க என்ன பண்ணுங்க நீங்க மன்னிங்க, அதுதான் நம்ம மன்னிக்கணும்னு சொல்றோம் இல்லையா. அப்ப மன்னிங்கன்னு நம்ம சொல்ல வரோம்னா கண்டிப்பா நமக்குள்ள என்ன ஆயிருக்கணும், உள்ள அவங்க செய்த தீமை அல்லது அவங்க நமக்கு செய்துட்ட தகாத காரியம் நம்ம மைண்டுக்குள்ள போயிட்டு நம்மள கொஞ்சம் என்ன பண்ணிருக்கணும், சீண்டி இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில, அல்லது அட்லீஸ்ட் உள்ளையாவது போயிருக்கணும். ஆனா கர்த்தருடைய சிந்தை எப்படி இருந்திருக்குன்னா அந்த மாதிரி போகவே இல்லை சொல்றாரு. அவர் மன்னிங்கன்னு சொல்லி கேட்கற அளவுக்கு அவர் உள்ளே தீமையை அனுமதிக்கிறவரே இல்லை அப்படி கொண்டு வர்றார். யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய மனநிலை எப்படி இருந்திருக்குது. அந்த மாதிரி அவரு பாருங்க, அப்ப 3.5 வருஷமா அவங்க எவ்வளவு தீமை செய்திருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களாகட்டும் வேத பார்களாகட்டும் பரிசெயர்களாகட்டும். ஆனா மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கற அளவுக்கு அவருக்குள்ள அந்த மனசே இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க செய்துட்டதை எதையுமே அவர் என்ன பண்ணல, ஒரு தகரா தவறாக அல்லது தீமையாக உள்ளே கொண்டு போகவே இல்ல, அந்த எண்ணத்தையே அவர் உள்ள கொண்டு போகவே இல்லை. யோசிச்சு பாருங்க இப்ப கர்த்தருடைய அந்த நிலை எப்படிப்பட்ட நிலை இருக்கு. அவங்க அப்படி செய்துட்டாங்கன்னு அவரு சொல்லவே இல்லை, எனக்கு இவங்க தீமை செய்துட்டாங்கன்னு அவர் உள்ள கொண்டு போகவே இல்லை. அந்த சிந்தை அவ்வளோ ஒரு மேலான சிந்தை. நீங்க அது கொஞ்சம் உள்ள தியானம் பண்ண வேண்டிய விஷயம் இது, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். தியானம் பண்ணணும், பேர்பட்ட சிந்தை அதுக்குள்ள இருந்து. அதனாலதான் இங்க கல்லன் அந்த வார்த்தை கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணல, இல்லப்பா நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நான் உனக்கு எதுவுமே நான் பண்ண போறது இல்ல, ஆனாலும் நான் ராஜ்யத்தில் வரும்போது உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லல. நிச்சயமா நான் உனக்கு சொல்றேன்ப்பா, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படித்தான் அங்க ஒரு உறுதி அங்க கொடுக்கிறார். அப்ப அந்த உறுதி கொடுக்கிறாருன்னா நிச்சயமா அந்த கல்லர்கள் பேசின விஷயம் அவருக்கு சொல்ல போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, 3.5 வருஷமா இவங்க பேசாத வார்த்தையா, கல்லர்கள் இப்ப பேசிட்டாங்க, இவரை பத்தி நல்லாவே தெரியும், அவங்களும் அப்படி பேசுறாங்க, ஆனா இவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது, கல்லர்கள் பேசுறாங்க. அது அவருக்குள்ள போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான் அங்க கர்த்தருடைய சிந்தை அங்க இருந்துட்டு நம்ம பாக்குறோம். அப்ப நமக்கு ஒருத்தர் தீமை செய்துட்டாங்கன்னா அது ஒரு தீமையா கூட நம்ம என்ன பண்ண வேண்டிய உள்ள கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி அந்த இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இது நமக்கு பரிச்சயம் ஆகணும். இது நம்ம அந்த சிந்தைக்குள்ள வளர்ந்து 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 அந்த அது நம்ம அப்படியே யோசனை அடிக்கிட்டே போகணும், அடிக்க 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 தான் இது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் என்னாகும், உடனே இது வர்றத சிந்தையே இல்லை. சோ நம்ம அது முதல்ல உள்ள நமக்குள்ள தீமையாத்தான் போகும், ஆனா மன்னிக்கணும், வேற எதுவுமே யோசிக்க கூடாது, பரவாயில்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவங்கள் வாங்கணும். அப்ப இந்த நிலைக்கு நம்ம வரணும்னா கண்டிப்பா என்ன ஆகணும், அநேக அந்த அனுபவங்கள் வாங்கணும். அந்த அநேக அனுபவங்கள் மூலமா தான் நிச்சயமா இந்த ஒரு மனநிலை நமக்குள்ள வரும், இந்த சிந்தை வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்ப இந்த சிந்தைக்குள்ள போகணும்னா நம்ம அநேக தீமை அனுபவங்கள், தீமையின் பேச்சுக்கள், தீமையின் செய்கைகள் நம்ம என்ன பண்ணோம், வாங்கணும், நம்ம சகோதர மத்தியில வாங்கணும், சகோதர மத்தியில வாங்கணும், உலகத்தின் மத்தியில வாங்கணும், எல்லார் மத்தியிலும் நம்ம வாங்கினத்தை அந்த சிந்தை நமக்குள்ள வளரும் நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இது எல்லாத்துக்கு மேல கடைசி ஒண்ணு இருக்கு, அதுதான் இன்னைக்கு மண்ணா கூட நம்ம வச்சிருக்கிறோம். அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளையும் பிறனுக்கானவைகளையும் அப்படின்னு என்னத்தோம்னா உங்களுக்கானதை நீங்க பார்க்கணும், சும்மா அடுத்தவங்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, உங்களுக்கானதை நீங்க பார்க்கணும் ஆனா அப்படியே நிக்கிறது இல்ல. ஆனா என்ன செய்யணும் நீங்க தனக்கானவைகளை நீ பார்க்கணும். அதுதாங்க அங்க கொடுக்கறது மேலான ஒரு சிந்தை நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அதுதான் கடைசி அங்க கர்த்தர் இயேசு பெயிண்டிங் வச்சுட்டாங்க நிறைவேற்றின ஒரு விஷயம் நம்ம வந்து பாக்குறோம் தன்னுடைய தாயினுடைய விஷயத்துல. சோ அப்ப தாய் கிட்ட அவர் சொல்லும் போது இனிமே நான் உங்களுக்கு இங்க இருக்க போறதுல உங்க கூட இவர் தான் இருக்க போறார். நான் என்னுடைய நிலையில இருந்து நான் என்ன செய்யணும் அதெல்லாம் யார் செய்வார்? இப்போ இவர் செய்வார், யோவான் செய்வார். என்னை எப்படி நீங்க அங்கீகரிச்சீங்களோ என்னை எப்படி பாத்தீங்களோ இனிமே இவர் நீங்க பாக்கலாம். அதே மாதிரி யோவான் சொல்றார், நான் எப்படி என் தாய் கிட்ட இருந்தனோ அதே போல உனக்கு அந்த மாத்திரம் கடமை இருக்குது. சோ தாய் இப்போ சொல்ல போது இப்ப கர்த்தருடைய அந்த மனநிலை இங்க ஸ்திரியேன்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஆனா ஸ்திரியே இல்ல இங்கிலீஷ்ல வாச்சீங்கன்னா அங்க மதர் இருக்கு. தாய் தான் அங்க சொல்றாரு, ரொம்ப டீசெண்டா தான் நீங்க யோசிப்பாங்க கர்த்தர் எப்படி பேசுவார். தன்னுடைய தாய் சாதாரண வழியே அவர் அப்படி திட்ட மாட்டார், தன்னுடைய தாயின்னு சொல்லும் போது சும்மா சிம்பிளா சொல்லிடுவாரு. ஆனா இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ அங்க மரியாதை பற்றின சிந்தை கர்த்தருக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தாய் தான் ஆனா அதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அது? இவங்க தன்னுடைய தாய் தான் ஆனா அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு அப்புறம் இப்ப இந்த மரணத்துக்கு பின்னாடி இந்த தாய் என்ன பண்ண போறாங்க? தாயாகவே இருக்க போறது இல்ல, இவங்க என்ன ஆயிட போறாங்க? இப்போ என்ன ஆயிட போறாங்க? சீஷியாக மாற போறாங்க. கண்டிப்பா நமக்கு நல்லா தெரியும், இப்ப மகிமை இல்ல மறியல் இருக்காங்களா இல்லையா, நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா, பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு மகிமையில இருக்கிறவங்க லிஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்க, நிச்சயமா இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய அடிச்சோடைய பின்பற்றி போயிட்டுறாங்க, அவங்க நிச்சயமா போயிட்டுக்கணும். நமக்கு நல்லா தெரியும், வேத ஆதாரங்கள் இருக்குது. அப்போ கர்த்தரை இப்போ அவருடைய மரணத்துக்கு பின்னாடி மரியல் எப்படி பாத்துருப்பாங்க? ஏன்னா இங்க பூமியில அவர் கூட இருக்கும் போதே ஆண்டவரு அப்படித்தான் பாத்துருக்கிறாங்க, தன்னுடைய மகன் தான் ஆனா அதுக்கு மேல ஒரு மரியாதை அங்க வச்சிருக்கிறாங்க. உலகத்தின் ரட்சகர் அவர், சாதாரண அவர் கிடையாது, அதெல்லாம் அந்த அம்மா மைண்ட்ல இருக்குது. அப்ப அவருடைய மரணத்துக்கு பின்னாடி இந்த தாயினுடைய மனசு எப்படித்தான் அங்க போயிருக்குன்னா, நான் அவருடைய அடிச்சோடைய பின்பற்றி வர்றதுக்காக அமைக்கப்பட்டிருக்கேன், எனக்கும் அதே தான் இருக்குது. அவருடைய தாய்ங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் அங்க இருக்குதா இல்ல? நீங்க அவருடைய அடிச்சோடைய பின்பற்றி நடக்காமையே போயிட முடியுமா? கண்டிப்பா அங்க எந்த பச்சைப்பாதமே இல்லைன்னு நம்ம வந்து பாக்குறோம் கண்டிப்பா. ஆனா இந்த அம்மா அதெல்லாம் புரிஞ்சுட்டு நிச்சயமா அந்த ஒரு அடிச்சோடைய பின்பற்றி அவங்க போயிருப்பாங்க. பார்க்கும் போதே இப்போ இவங்க எல்லாமே தாயாக இருந்தாலும் கூட அவங்க எல்லாம் இப்ப என்ன ஆயிட்டாங்க, சகோதர சகோதரிகளாக ஒரு ஒன்னா ஸ்கூல்ல அங்க இருந்து நடக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இது எது குறிக்குதுன்னா, நமக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு மாபெரும் உன்னதமான கடமை. சோ இந்த கடமையை நம்ம கடைசி வரைக்கும் நிறைவேற்றி ஆகணும். கடைசியில நிறைவேற்றுறது இல்ல, கடைசி வரைக்கும் நம்ம நிறைவேற்றி ஆகணும். என்ன கடமைனா, சோ தன அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாங்க. சோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப கர்த்தருடைய அந்த பாரம் இவருக்கே ஏகப்பட்ட பாரம் இருக்குது. அந்த நேரத்துல அந்த பாரத்தை வேற யாராவது தான் தாங்கிக்கிற அளவுக்கு அவர் சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனா அந்த சூழ்நிலைகளும் மத்தியில கூட அவர் யாருடைய பாரத்தை தாங்குறார்? தன்னுடைய சகோதர சகோதரியுடைய பாரத்தை தாங்குறார். சோ அது முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது. சோ அந்த பாரத்தின் மத்தியில உலக ஜனங்களுடைய பாரத்தை பாக்குறார், அவங்களுடைய கஷ்டம் பாக்குறார். அந்த சமயத்துல கூட அவருக்கு தீமை செய்தவங்களை கூட அங்க கூட அவர் நோக்கி பாக்குறாரு. பார்க்கும்போது இதெல்லாத்துக்கு மேலே நமக்கு இன்னைக்கு பாடம் என்னன்னா, நம்ம சகோதர சகோதரிகளை நம்முடைய கஷ்டத்தின் மத்தியில நம்ம நல்லா இருக்கும் போது இல்ல, நம்ம சந்தோஷமா இருக்கும் போது இல்ல, சந்தோஷமான உணர்வுகளுக்குள்ள நம்ம இருக்கும் போது இல்ல, சோ நம்ம அதிகமான பாரமாக இருக்கிற மத்தியிலே கூட நம்மளால நம்ம பிரச்சனைகளையே சமாளிக்க முடியாம இருக்கும் போது அந்த நிலைமையிலேயே கூட நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நமக்கு இருக்கிற முக்கியமான கடமை என்னவாக இருக்குது? நிச்சயமா நம்ம சகோதர சகோதரிகளுடைய அந்த ஒரு பாரத்தை. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் தாங்கி பொறுத்து சகிச்சு, எவ்வளவு விஷயம் எவ்வளவு விஷயம் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம சிலவே மாத்திரம் நம்ம சமூகத்துல இல்ல சகோதர சகோதரிகளே, நம்ம மற்ற சகோதர சகோதரிகளுடைய எல்லாரோடைய நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? கண்டிப்பாக நம்ம அங்க சுமக்க வேண்டியது இருக்குது நம்ம பாக்குறோம். சோ நிச்சயமாக இந்த ஒரு காலத்துல இந்த சுவிசேஷ சுகத்துல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை நமக்குள்ள அங்க இருக்குது. கடமை மாத்திரம் இல்ல, மேலான அந்த ஒரு சிந்தை அது இருக்கணும், அப்பதான் அது செயல்வடைவில் அங்க வருகும் நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததா பார்க்கும்போது அவங்களுடைய பாரத்தை தாங்குறதுன்னு சொல்லும் போது அது எதெல்லாம் வந்துடும், பாரத்தை தாங்குறதுன்னு எதெல்லாமே அங்க வந்துருது நம்ம பாக்குறோம். ஒருவர் ஒருவரை நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரென்தன் பண்ணோம், ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த நாட்களில இந்த சோதனை மிகுந்த நாட்களில பஸ்கா நாட்கள் மாத்திரம் இல்ல, இந்த சுவிசேஷம் முழுக்க நமக்கு எப்படித்தான் இருக்கும், சோதனை மிகுந்த நாட்களாகத்தான் இருக்கும். சோ அப்ப இந்த சோதனை மிகுந்த நாட்களில ஒருவரை நம்ம என்ன பண்ணோம், பலப்படுத்தணும். ஒருவர் சோர்ந்தார்னா கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அவங்களை பலப்படுத்த வேண்டியது இருக்குது. ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும். இந்த சோதனையின் மத்தியில நிச்சயமா அவங்களை விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உடன்படிக்கை சிந்தை அதை என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதை மீண்டும் துளிர் விட செய்யணும். கொஞ்சம் அமைங்கி இருக்கும், கொஞ்சம் கஷ்டத்துல இருப்பாங்க, அதெல்லாம் மறந்து இருப்பாங்க, ஆனாலும் என்ன பண்ணும் அவங்களுக்கு அப்பப்போ அப்பப்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணும். இதர் நம்ம இப்படியே நம்ம இந்த மாதிரி இருக்கோம், நம்ம இப்படி தான் இருக்கணும். சோ என்ன பண்ணும் அவங்கள அந்த சிந்தையை மீண்டும் 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 அவதை ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரம் இல்ல, கடைசியா அவங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி ஆறுதல் படுத்திட்டு அவங்களை ஊக்குவிச்சுட்டு அவங்களை தைரியப்படுத்தி நம்மளும் தைரியமாக்கி அந்த மகிமைக்கு எல்லாரையும் அங்க ரெடி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம பாக்குறோம். அந்த நம்பிக்கை ஒருவருக்குள்ள உள்ள என்ன, ஒருவர் என்ன பண்ணோம், வளர்த்து வளர்க்க வேண்டியவங்களாக இருக்கும். சோ எனக்குள்ள மாத்திரம் அந்த நம்பிக்கை நான் வளர்க்கறது இல்ல, மாறாக என்ன செய்யணும், நமக்குள்ள நாம் இன்னொருவர் என்ன பண்ணும் அந்த நம்பிக்கையை ஒருவருக்குள்ள ஒருவர் அதை வளர்க்க வேண்டியவர்களாக ஊக்குவிக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு அனுபவங்கள் நம்ம வாங்கணும். சோ அதுதான் அங்க கர்த்தருடைய சிந்தையாக இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இது மேலான சிந்தை, கண்டிப்பா இந்த சிந்தை நமக்குள்ள இல்லைன்னா அந்த மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்கவே முடியாது. எல்லாம் அந்த அன்புல நம்ம செய்யப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனா அது எல்லாமே எந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியது இருக்குன்னா சோதனையை மிகுந்த காலகட்டங்கள்ல தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அடுத்தவங்களுக்கு இல்ல, நமக்கே அந்த காலகட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த அனுமதியில தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த ஒரு சிந்தையை நம்ம பாக்குறோம். சோ ஒரு பகுதி சோ அங்க இருந்துச்சு நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த சிந்தை நமக்குள்ள மேல மேல வளர்ந்து இதனுடைய கிருபையில் நம்ம பிரவேசிக்க இந்த கஷ்டம் இந்த ஒரு சோதனை மிகுந்த நாட்களில இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து நம்ம போறதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி குணலட்சணங்கள் நம்ம வளர்த்துக் கொள்றதுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும். அதுதான் பிதாவினுடைய சித்தமாக இருக்குது. இதுதான் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வறட்சி நிலையாக கூட இருக்குது. சோ இதை நம்ம நம்முடைய மனதில் வைப்போம், சோ தியானிப்போம். அந்த ஒரு குணரட்சணம் நமக்குள்ள வளர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.